நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். ஜீவனுள்ள பிதாவே, இந்த அருமையான ஆராதனைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். கேட்கிறவர்கள் உம்முடைய ஜனங்கள், சொல்லுகிறவன் உம்முடைய அடியான், சொல்லப்படுகிற வார்த்தைகள் உம்முடைய வார்த்தைகள். தூயாவினால் ஆட்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி பிரார்த்திக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். தயவு செய்து உட்கார்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மகிமையான கர்த்தருடைய ஆராதனையிலே கலந்து கொள்ளக்கூடிய ஆயுசையும் அவர் கிருபையும் எனக்கு தந்தமைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த நேரத்திலே அருமையான போதகர் சந்திரலைட் ஐயா அவர்களை நினைவு கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய முகத்தை பார்க்க, அவரோடு பேச எனக்கு ஒரு பாக்கியம் கொடுத்தார். எனக்கு ஒரு தகப்பனை போல, ஒரு மூத்த சகோதரரை போல அன்பு கூறக்கூடிய ஒரு கிருபை எனக்கு தந்தவர். ஆனாலும் கூட ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த நேரத்திலே ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்ல ஆண்டவர் கொடுத்த கிருபை எண்ணி நான் ஆண்டவரை தோத்திருக்கிறேன். அமெரிக்காவை பொறுத்தவரையிலே நான் அதிகமாக நம்முடைய திருச்சபைக்காக நான் ஜெபிப்பது உண்டு. ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபை வளர வேண்டும், கனி கொடுக்க வேண்டும் என்று நான் ஜெபிப்பது உண்டு. ஒவ்வொரு காலகட்டங்களிலும் திருச்சபையானது ஒவ்வொரு படியிலே கடந்து போக வேண்டிய நிலையிலே ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவரை தோத்திருக்கிறேன். நம்முடைய சபையினுடைய இந்த ஆராதனையின் செய்திக்காக நான் ஜெபித்தேன். அப்பொழுது ஆவியானவர் ஒரு அருமையான ஒரு தலைப்பை கொடுத்தார். அந்த தலைப்பு இதுதான், த பேரியர்ஸ் டு த சர்ச் க்ரோத். மத்தேயு 16:18 சொல்கிறது, நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இதை சொன்னவர் யார் தெரியுமா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் சொல்கிறார், நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஆண்டவராகிய இயேசுவானவர் இந்த உலகத்திலே அவர் இன்ஸ்டிடியூட் பண்ண மூன்று காரியங்கள் உண்டு. ஒன்று என்ன? குடும்பம், ஃபேமிலி. இன்னொன்று என்ற சபை. மூன்றாவது என்ன? அரசாங்கம். இந்த மூன்றையும் ஆண்டவர் உருவாக்கினார். ஆகவே நம்முடைய பிள்ளைகள் பிறக்கிறார்கள், அது வளரவில்லை என்றால் நமக்கு வேதனை. ஒரு செடியை வளர்க்க ஆரம்பிக்கிறோம், அது வளர்ந்து பூ கொடுக்கவில்லை என்றால், கனி கொடுக்கவில்லை என்றால் வேதனை வருகிறது. அதே போல சபையானது ஆரம்பிக்கப்பட்டு அந்தந்த காலங்களுக்கு தக்க அது வளர்ச்சி இல்லை என்று சொன்னால் அங்கே ஆண்டவருக்கு வேதனையாயிருக்கிறேன். நானும் நீங்களும் இந்த திருச்சபையிலே சபையின் அங்கத்தினராக இருக்கிற நாம் இந்த கேள்வியை கேட்க வேண்டும். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபை நீர் விரும்புகிற அளவிற்கு வளர்ந்திருக்கிறதா? சபை வளர வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சபை வளர வேண்டும் என்பது நம்முடைய கோல், குறிக்கோளாயிருக்கிறது. சபை வளர்வது எனக்கு உங்களுக்கும் ஆசீர்வாதமாக அது காணப்படுகிறது. ஆகவேதான் அருமையான உள்ளே ஆண்டவர் சொல்கிற செய்தி என்ன? திருச்சபையின் வளர்ச்சிக்கு என்னென்ன தடைகள்? நான் எப்போதுமே மூன்று குறிப்புகளை தான் நான் சொல்லுகிற பழக்கம் உண்டு. அதே போல மூன்று குறிப்புகளை சொல்கிறேன். முதல் குறிப்பு இதுதான், சபையின் வளர்ச்சிக்குரிய தடைகளுக்குரிய காரணங்களை சொல்கிறேன். The reasons of barriers to the church growth. அதற்கு அநேக தடைகள் இருக்கிறது. ஒருவேளை உலகம் முழுவதும் அநேக சபைகளிலே சுற்றி அலைந்து திரிகிற ஒரு பாக்கியத்தை எனக்கு ஆண்டவர் தந்தாலும், ஒவ்வொரு சபைகளிலும் ஆண்டவருடைய கிருபையினாலே வளர்ச்சிக்குரிய காரணங்களை படித்திருக்கிறேன். அதே சமயம் தடைகளுக்குரிய காரணங்களை நான் கண்டிருக்கிறேன். என்னுடைய தாயார் தென்னிந்திய திருச்சபையை சார்ந்தவர்கள், சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா. என்னுடைய தகப்பனார் இந்தியன் இவாஞ்சலிக்கல் உத்தர சபையை அயில்சையை சார்ந்தவர்கள். ஆனால் தகப்பனார் இறந்த பிற்பாடு நாங்கள் தென்னிந்திய திருச்சபையிலே ஐக்கியங்கொண்டோம். ஆனால் இவ்வாறு தென்னிந்திய திருச்சபையை வைத்து நான் ஊழியம் செய்தாலும், எல்லா விதமான திருச்சபைகளிலும் அழைக்கப்பட்டு ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் சொல்லக்கூடிய ஒரு கிருபைகளை பெற்றிருக்கிறேன். அந்த அடிப்படையிலே, திருமறையை புரிந்து கொண்ட அடிப்படையிலே ஒரு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். சபையின் வளர்ச்சிக்கு சில காரணங்கள், வளர்ச்சிக்கு தடைகளிலே சில காரணங்கள் உண்டு. முதல் காரணம் என்ன? லீடர்ஷிப், அதாவது தலைவர்களுக்குள்ளே கருத்து வேறுபாடு வருகிறது. ஒன்னு கொரிந்தியர் 1:12 முதல் நூற்றாண்டு திருச்சபையிலே பவுல் அப்போஸ்தலன் பணி செய்த அந்த காலங்களிலே பவுல் அப்போஸ்தலனை எழுதுகிறார், நான் அப்பலோவை சார்ந்தவன், நான் கேபாவை சார்ந்தவன், இல்லையா, நான் இயேசுவை சார்ந்தவன் என்று முதல் நூற்றாண்டிலே இந்த தலைவர்களுடைய பிரச்சனை வருகிறேன். ஆகவே இந்த நிலை எல்லா நிலைப்பாடுகளிலும் உண்டு. பழைய ஏற்பாட்டிலே ஒரு சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள், நானும் என் தேவனாகிய கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவேன். குதிரைகள் யார், ரதங்கள் யார்? எலியாவை தேவன் ரதத்திலே, அக்னி ரதத்திலே எடுத்துக் கொள்கிறார். உடனே எலிசா சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையுமானவரே. அநேக வேளைகளிலே ஆண்டவரின் அடியார்களை நாம் குதிரைகளும் ரதங்களாக ஏறி செல்கிற ரதங்களாய் வைத்து விடுகிறோம். ஆனால் பவுலுடைய அந்த முதல் நூற்றாண்டு காலத்திலும் சிலர் அப்போலோவை சார்ந்தவர்கள், சிலர் கேபாவை சார்ந்தவர்கள். இந்தியாவிலே என்னை பார்த்து சில கேட்பார்கள், ஐயா நீங்கள் அந்த ஊழியரை சார்ந்தவரா, இந்த ஊழியரை சார்ந்தவரா, இந்த ஏக்கத்தை சார்ந்தவரா, அந்த ஏக்கத்தை சார்ந்தவரா? நான் சொல்வேன், நான் எந்த ஏக்கத்தையும் சாரவில்லை, எந்த ஊழியரையும் சாரவில்லை. நான் சார்ந்து கொண்ட ஒரே ஒரு நபர் யார் தெரியுமா? உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசுவானவர். ஏனென்றால் எந்த ஊழியனையும் நீங்கள் சார்ந்தாலும் அந்த ஊழியன் விழுந்தால் உங்கள் ஆன்மீக கோட்டை விழுந்துவிடும். ஆகவேதான் முதலாவது லீடர்ஷிப், இதே பிரச்சனை முதல் நூற்றாண்டில் இருந்து. இரண்டாவது பிரச்சனை என்ன? என பிரச்சனை. அங்கே வேதத்தை வாசிப்பீர்கள், ஆனால் யோவான் 4:9 வருகிறது. ஆண்டவராய் இயேசுவானவர் சமாரிய பெண்ணிடத்திலே தண்ணீர் கேட்கும் போது சமாரிய பெண் கேட்கிறாள், நீர் யூதன், சமாரிய பெண்ணாகிய என்னிடத்திலே தண்ணீர் கேட்கலாமா என பிரச்சனை. அந்நாட்களிலே யூதர்கள் அங்கே சமாரியர் என்கிற என பிரச்சனை. ஆனால் இந்தியாவிலே குறிப்பாக தமிழகத்திலே பார்த்தால் என பிரச்சனை அல்ல, ஜாதி பிரச்சனை அலை அதிகமாய் தலை விரித்து ஆடும். முதலாவது கேட்பார்கள், நீங்கள் நம்ம ஆளுதான் என்பார்கள். பிறகு நம்ம ஊரா என்று கேட்பார்கள். பிறகு தோலின் அடியில் இருக்கிற அந்த ஜீன்ஸை கூட தோண்டி எடுத்துகிற வரம்பற்றவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இங்கே பாருங்கள், அங்க எபேசிய நிருபத்தை 2:13 பாருங்கள், இருதரத்தார் என்று பவுல் எழுதுகிறார். இருதரத்தார் என்றால் என்ன? பரலோகத்தையும் பூலோகத்தையும் சொல்லலாம். இன்னொன்று என்ன? நம்மையும் ஆண்டவரையும் இணைக்கலாம். இன்னொரு கருத்து என்ன? யூதர்கள் புறஜாதிகளுக்குள்ளே ஒரு பெரிய பிளவு இருந்தது. ஆகவே இருதரத்தாரையும் கிறிஸ்து ஒப்புரவாக்கினார் என்று எழுதுகிறார். சில இடங்களிலே சபை வளர்ச்சிக்கு காரணம் என்ன? இந்த இரண்டாவது காரியம், அதாவது இனம் அல்லது அந்த நிலை வருகிறது. மூன்றாவது காரணம் என்ன தெரியுமா? டாக்டிரினல் டிஃபரன்ஸ். ஒருவேளை எங்கள் திருநெல்வேலியோ அல்லது தமிழ்நாட்டில் பார்த்தா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சபையில் இருப்பார்கள். அமெரிக்க சூழ்நிலை அப்படி அல்ல, எல்லா சபையிலிருந்தும் மக்கள் வந்திருக்கிறார்கள். இது ஒரு கலவை இல்லையா? ஒருவேளை பெண்டிகாஸ்டல் கரிஸ்மேட்டிக் அங்கிருந்து மக்கள் வருவார்கள், லுத்தரன் திருச்சபையிலிருந்து இருப்பார்கள், தென்னிந்திய திருச்சபையிலிருந்து வந்திருப்பார்கள், பேபடி சபையிலிருந்து வந்திருப்பார்கள், ஏன் சிபிஎம் என்று சொல்கிற சபையிலிருந்து வந்திருப்பார்கள். ஆனால் இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே டாக்டிரினல் டிஃபரன்ஸ் உண்டு. நீங்கள் வேதத்தை எடுத்து பாருங்கள், அப்போஸ்தலர் 15:1 விருத்த சேதனம் பெறாவிட்டால் நீங்கள் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று ஒரு குரூப் சொன்னது. ஆனால் பவுல் சொன்னார், விருத்த சேதனம் அல்ல, கிருபையினால் மீட்கப்படுகிறோம். ஒரு பெரிய போராட்டம். கடைசியாக எருசலேமினுடைய கான்ஃபரன்ஸ் அதை தீர்த்தது. அப்ப முதல் நூற்றாண்டிலே என்ன உண்டு? டாக்டிரின். நான்காவது இன்னொரு பிரச்சனை, எக்ஸ்பீரியன்ஸ் டிஃபரன்ஸ் இல்லையா? எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஆரம்ப காலங்களிலே மௌனமாய் ஜெபிப்பேன், மௌனமாய் ஜெபிப்பேன். யாரா சத்தம் போட்டு ஜெபித்தால் எனக்கு அலர்ஜி, அப்படியே காதை பொத்திக் கொள்வேன். ஒரு நாள் ஒரு கூட்டத்துக்கு சென்று சத்தம் போட்டு ஜெபித்தார்கள், அப்படியே முதுகை ஒரு தட்டு தட்டினேன். ஆண்டவருக்கு காது நன்றாக கேட்கும். மெதுவாய் ஜெபி என்றே. ஒரு 15 வருஷம் கழித்து நான் ஜெபிக்கும் போது அவனை காட்டில் காட்டில் சத்தமாய் ஜெபித்தேன். ஆகவே அனுபவங்கள் மாறுகிறது. சிலர் மௌனமாய் ஜெபிப்பார்கள், சிலர் சத்தமிட்டு ஜெபிப்பார்கள், சிலர் அழுது ஜெபிப்பார்கள், சிலர் சிரித்து கொண்டு ஜெபிப்பார்கள், சிலர் ஆவிலிருந்து ஜெபிப்பார்கள், சிலர் ஆவில நிறையாமல் அமைதியாக ஜெபிப்பார்கள், சிலர் பல பாஷை பேசி பேசுவார்கள், சிலர் தங்களுக்கு தெரிந்த பாஷையை பேசி பேசி ஜெபிப்பார்கள். இப்படி பல ரகம் இருக்கிறது இல்லையா. சிலர் எழுந்து ஜெபிப்பார்கள், சிலர் முழங்காலிட்டு ஜெபிப்பார்கள், சிலர் கையை உயர்த்தி ஜெபிப்பார்கள், சிலர் கையை மார்போடு கட்டிக்கொண்டு கை பறந்து விடக்கூடாது என்றும் ஜெபிப்பார்கள். சிலருக்கு உற்சாக அபிஷேகம் உண்டு, சிலருக்கு உம்மென்று இருக்கிற அபிஷேகமும் உண்டு, இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் டிஃபரன்ஸ் இல்லையா, எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ இவ்வளவு பிரச்சனை முதல் உற்றா, இதே பிரச்சனை எல்லா நாடுகளிலும் எல்லா திருச்சபையிலும். ஒரு நாட்டுக்கு போயிருந்தேன், அந்த போதகர் என்னை அழைத்து சொன்னார், ஐயா எதையும் பேசுங்கள், ஸ்திரீகள் தலையிலே முக்காடு போடுவதை பேசிவிடாதீர்கள். நான் சொன்னேன், எனக்கு இயேசுவை பற்றி தான் பேச தெரியுமே தவிர முக்காடை பற்றி பேச தெரியாது என்றேன். அவரை கூப்பிட்டு தனியாய் கேட்டேன், ஏனையா முக்காடை பற்றி பேசக்கூடாது என்று சொல்லுகிறீர் என்று. அவர் சொன்னார், முக்காடை பற்றி பேசினால் சபையில் உள்ள அத்தனை பேர் வெளியே போய் விடுவார்கள், பிறகு நான் முக்காடை போட்டு கொண்டு போக வேண்டும் என்றார். ஒரு அருமையான உபதேசம் இல்லையா. ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒவ்வொரு இடங்களிலும் வித்தியாசம். இது எல்லாம் பொதுவான டிஃபரன்ஸ். ஒருவேளை நம்முடைய சபையின் வளர்ச்சிக்கு என்ன தடை, நீங்களே கண்டுபிடிங்கள். இரண்டாவது குறிப்பு, ரெக்ரூட்மெண்ட்ஸ், அதாவது சபையின் வளர்ச்சிக்கு எது அவசியமான தேவைகள் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். மூன்று காரியங்கள். ஒன்று என்ன தெரியுமா, ஸ்பிரிட் ஃபில்ட் லைஃப், ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை வேண்டும். திருச்சபையிலே ரெண்டு வகை மக்கள் இருக்கிறார்கள், ஒன்று வசனத்தை உயர்த்துகிறவர்கள், இன்னொன்று வல்லமையை உயர்த்துகிற வரங்களை உயர்த்துகிறவர்கள். வசனத்தை உயர்த்துகிறவர்கள் வரங்களை முக்கியப்படுத்துகிறவர்களை பாவி என்று சொல்வார்கள், வரங்களை முக்கியப்படுத்துகிறவர்கள் வசனத்தை உயர்த்துகிறவர்களை ஆவி இல்லாதவர்கள் என்று சொல்வார்கள். இந்த ரெண்டு குழப்பம் இருக்கு. ஆனா நான் என்ன சொன்னேன், வசனமும் வேண்டும் வல்லமையும் வேண்டும். உங்களுடைய வல்லமையை வரையறுக்கிறது வசனம், ஆனால் வசனத்தை உறுதிப்படுத்துகிறது என்னது, வல்லமை. ரெண்டு பேலன்ஸ் பண்ணணும். ரெண்டு பேலன்ஸ் பண்ணாமல் எக்ஸ்ட்ரீம் போனா அது ஒரு அர்த்தத்துக்கு போயிடும் இல்லையா. அது அப்படியானால் ரோமர் 5:5 பாருங்கள், அங்கே தேவ அன்பு பரிசுத்த ஆவியினால் ஊட்டப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆவியினாலே நிரம்பி இருக்கிறீர்கள் என்றால் பொருள் என்ன தெரியுமா, அன்பினால் நிரம்பியிருக்கிறீர்கள். ஆவியை நிறைந்து அன்பு இல்லை என்றால் அது வெத்து வேட்டு. அப்படியானால் ஆவியானவர் நம்மை நிரப்பி இருக்கிறார் என்றால் அன்பினால் நிறைந்திருக்கிறோம். எபேசியர் 5:18 சொல்கிறது, ஆவியினால் நிறைந்திருங்கள். அப்ப நிறைந்திருக்கிறது ஒரு நாள் அனுபவம் அல்ல, எப்போதும் ஆவியினால் நிறைந்திருக்கும். சில ப்ரோட்டஸ்டன்ட், அதாவது ஆங்கிலிக்கன் அல்லது எங்களை போன்ற தென்னிந்திய திருச்சபை மெதடிஸ்ட் திருச்சபையிலே பார்ப்பீர்களானால் அவர்கள் சொல்கிற ஒரு வசனம் என்ன தெரியுமா, இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போதே நீ ஆவியானவரால் முத்திரை போடப்படுகிற. இது வசனம், அதை மாற்ற முடியாது. ஏனென்றால் எந்த ஒரு மனிதனும் ரட்சிக்கப்படுவதற்கு ஆவியானுடைய உதவி இல்லாமல் ரட்சிக்கப்பட முடியாது. ஆனால் சில பெண்டிகாஸ்டல் அல்லது ஹரிஸ்மேட்டிக் சபையின் மக்கள் என்ன சொல்கிறார்கள், ஆவியிலே வெளிப்படையான அவுட்போரிங். ஒரு குரூப் இன்போரிங்கை சொல்கிறது, ஒரு குரூப் அவுட்போரிங்கை சொல்கிறது. நீங்கள் கேட்கலாம், நீங்கள் எந்த போரிங் என்று. நான் சொன்னேன், இன்போரிங்கும் உண்டு அவுட்போரிங்கும் உண்டு. பஸ்ஸில் போகும்போது இன்போரிங் தான், ஃப்ளைட்டில் போகும்போது இன்போரிங் தான். அங்கே அந்நியவாசி பேசி பாருங்கள், இறக்கி விடுவார்கள். ஏனென்று சொன்னால் இன்போரிங்கோ அவுட்போரிங்கோ ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாய் நிரப்புவார். ஆண்டவரை இப்படித்தான் அவர் நிரப்புவார் என்று எந்த மனிதனாலும் எந்த ஊழியனாலும் எந்த இறையில் வல்லுனாலும் சட்டம் போட முடியாது. ஆவியானவர் சட்டங்களை மீறி கூட செயல்படலாம். அப்படியானால் இந்த அருமையான ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும். நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை. நான் ஆவியானவரால் நிரப்பப்பட்டேன் என்றால் அதற்கு அடையாளம் என்ன? பல திருச்சபையார் சொல்லுகிறார்கள், நீ கட்டாயம் டங்ஸ் என்ன செய்யணும், பேசணும். ஆனா நான் என்ன சொல்றேன், டங்ஸ் கிடைச்சா பேசிடுங்க, டங்ஸ் கிடைக்கலனா பைபிளிலே சொல்லப்படுகிறது எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறார்களோ. பவுல் கேட்கிறார், எல்லாரும் தீர்க்கசனம் சொல்லுகிறார்கள், அப்படியானால் ஒரு கருத்து என்ன, எல்லாருக்கும் அந்த கிருபை கிடைக்கிறதோ இல்லையோ. ஆனா நான் என்ன சொல்கிறேன், வரம் இருக்கிறதோ இல்லையோ வாழ்க்கை வேண்டும். கலாத்தியர் 5:22 நான் ஆவியானவரை பெற்றேன் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? ஆவியின் கனி. நான் என்னுடைய 43 ஆண்டுகளிலே பார்த்திருக்கிறேன், பலருக்கு வரம் உண்டு வாழ்க்கை இல்லை, சிலருக்கு வாழ்க்கை இருக்கிறது வரம் இல்லை. ஆனால் வரங்கள் கட்டாயம் அல்ல, வாழ்க்கை கட்டாயம். அருமையான உள்ளே, ஆகவே ரெக்ரூட்மெண்ட்ஸ், அதாவது சபை வளர்ச்சிக்கு தேவை என்ன, ஆவியானவரால் நிரப்பப்பட்டவள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரே தூய ஆவியானவரே என்னை நிரப்பும், நீர் விரும்புகிற வண்ணமாய் நிரப்பும், நீர் விரும்புகிற வண்ணமாய் என்னை ஆட்கொள்ளும், நீர் விரும்புகிற வண்ணமாய் பயன்படுத்தும். ஒரு நாள் ஒரு ஆற்றங்கரையிலே ஒரு அருமையான ஒரு தம்பி, நானும் ஜெபித்தும், அவன் ஜெபித்தான், ஆண்டவரே ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரருடைய பெயரை சொல்லி அவரை போல நிரப்பும் என்றான். நான் அவனை தட்டி சொன்னேன், அவரை போல் நிரப்பும் என்று சொல்லாதே, அவருக்குள்ள இருக்கிற எல்லா வியாதியும் உனக்கு வரலாம். ஆகவே தயவு செய்து ஆண்டவரை உம்மை போல நிரப்பும் என்று சொல்லு. ஏனென்றால் பலருக்கு அந்த ஊழியனை போல நிரப்பு, இந்த ஊழியனை போல நிரப்பு, அப்படி அல்ல. ஆண்டவர் அவர் விரும்புகிற வண்ணமாய் நிரப்ப வேண்டும். நிரப்புவதற்கு அடையாளம் என்ன? கனி. ரெண்டாவது என்ன தெரியுமா? லவ் ஃபில்ட் லாங்குவேஜ். 1 Corinthians 13:4 சொல்கிறது, ஒருவன் ஆவியானவரால் ஆண்டவரால் அல்லது வசனத்தால் நிரப்பப்பட்டால், 13:4 சொல்கிறது, அன்பு தன்னைத்தான் புகழாது, இருமாப்பு அடையாது, பிறரை குறித்து முதுகுக்கு பின்னால என்ன செய்யாது, அது கோல் சொல்லாது. சிலருக்கு இந்த வரம் ரொம்ப உண்டு இல்லையா? அது சபைகளிலே, ஊழியர்களிலே, விசுவாசிகளிலே. பல காலங்களில் 43 வருஷம் முன்னால நான் 3 விசுவாசிகள் சேர்ந்தா இயேசுவனுக்கு ஜெபிப்பார்கள். இப்போ 3 விசுவாசிகள் சேர்ந்தா 3 நிமிடம் ஜெபிப்பாங்க, 3 மணி நேரம் குறை சொல்கிறாங்க இல்லையா? எவ்வளோ பரதா, எவ்வளோ அட்வான்ஸ், எழுப்புதல் எப்படி பற்றி எழுகிறது, எழுப்புதலே கிடையாது இல்லையா? எழுப்புதல் என்றால் வாழ்க்கையில் வர வேண்டும். அப்படியானால் நம்முடைய பேச்சு வார்த்தை எல்லாம் அன்பினால் நிரப்பப்படும். அப்ப சபை வளரணும்னா ஆவியானவரால் ஆளப்பட்ட வாழ்க்கை வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் அன்பினால் அது நிரப்பப்படும். மூன்றாவது என்ன தெரியுமா? ரைட் மைண்ட் ஆட்டிடியூட், சரியான மனநிலை வேண்டும். பிலிப்பியர் 2:3 சொல்கிறது, ஒருவன் மற்றவர்களை தங்களை காட்டிலும் மேன்மை உள்ளவராக என்ன செய்ய வேண்டும். இந்த அதாவது இயேசுவானவரை பற்றி பிலிப்பியர் 2 அதிகாரத்தில் பவுல் எழும்பி சொல்கிறார், கிறிஸ்துவின் சிந்தை என்ன தெரியுமா? தங்களை காட்டிலும் மற்றவர்களை தங்களை காட்டிலும் எண்ணிக்கொள்ளுகிற நிலை. அப்படியானால் ஒரு சபைக்கு நான் போயிருந்தேன், ஒரே ஒரு ஆர்கன் தான். அந்த ஆர்கனை போடுறதுல சபையில சண்டை. ஒருவர் சொன்னாரு, நான் தான் போடுவேன். ஒரு குடும்பம் சொல்லிச்சு, நான் தான் போடுவேன். கடைசியா இந்த பஞ்சாயத்து 1 வருஷம் போயிட்டே இருக்கு. நான் அந்த வருஷத்தை கன்வென்ஷன் போறேன். கன்வென்ஷன் போன உடனே அவங்க சொன்னாங்க, ஐயா நல்ல நீங்க பிரசங்கம் பண்றீங்க, ஒரு பெரிய பஞ்சாயத்து, இந்த ஆர்கனை யார் போடலாம்? அப்ப நான் சொன்னேன், நான் பிரசங்கம் பண்ண வந்தேனே தவிர பஞ்சாயத்து வைக்கவில்லை. சரி வாங்க, என்ன பிரச்சனை, இப்படி ஆர்கனை யார் போடுறது? அப்ப நான் சொன்னேன், 2 குடும்பம் அப்படியா, ஒரு முத வாரம் அவர் போடுங்க, 2வது வாரம் இவரை போடுங்க, 3வது வாரம் அவரை போடுங்க, 4வது வாரம் உடனே அவர் சொன்னார், 5வது வாரம் யாரையா போடுதுன்னு. பயங்கரமான மக்கள். அப்போ நான் சொன்னேன், சொல்லி சொல்லி 3 மணி நேரம் வாய் வலிக்க நேரம் கொள்ள அவங்களுக்கு எவ்வளோ புத்தி சொன்ன கேட்கவே இல்லை. நானும் மனுஷன், எனக்கு கோபம் வரும், வரலன்னு நான் சொல்லல. அது சொன்னேன், ஒரே ஒரு தீர்ப்பு சொல்ல போகிறேன். என்ன தீர்ப்பு? 6 கணக்கு தூக்கி சபைக்கு வெளியே போட்டுருங்க. என்ன பிரதர், நாங்கள் இதான பிரச்சனை, கை வச்சு தட்டி பாடு, வாயை திறந்து பாடு. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அவர் பாட்டா என்ன, இவர் பாட்டா என்ன, இவர் பிரசங்கம் பண்ணினா என்ன, அவர் பண்ணினால் என்ன, இவர் நடத்தினால் என்ன, அவர் நடத்தினால் என்ன, எப்படி அது கர்த்தருடைய நாமம் பாடும். என் வாழ்க்கையில நான் பண்ணுகிற எப்போதும் பண்ற ஜெபம் என்ன தெரியுமா? கர்த்தாவே பிரசங்கம் பண்ண வாய்ப்பு இல்லை, பிரசங்கம் கேட்கிற வாய்ப்பே தான். நான் பண்ற ஒரே ஒரு ஜபம், கர்த்தாவே உங்க பிரியமில்லாத இடத்துக்கு போகக்கூடாது, பிரியமில்லாத இடங்களில் தங்கக்கூடாது, பிரியமில்லாத இடத்தில் போய் பேசக்கூடாது, பிரியமில்லாத காணிக்கு எனக்கு வரக்கூடாது. இப்படி நான் ஜபிப்பேன். ஏன் தெரியுமா? ரைட் மைண்ட் ஆட்டிடியூட். நான் மற்றவர்களை நம்மை காட்ட பெரிதாயின. ஒரு ஆராதனையிலே என்ன என்றால், குருத்தோலை ஞாயிறு. உடனே அங்குள்ள சபை போதர் சொன்னார், குருத்தோலை ஞாயிற்றினுடைய முக்கியமான தலைப்பு கழுதை பற்றி பேசுவார்கள், நீங்கள் அதான் பேசுவேன். நான் சொன்னேன், மனிதர்களை மனிதராய் பார்க்கிறேன், கழுதை பற்றி பேச மாட்டேன். கழுதை பற்றி பேசினா மனு சபையார் கழுதை போலவும் நான் ஏதோ பக்திமான் போல ஆகிவிடுவேன். ஐயா நீங்கள் பேசிக்கொள்ளுங்கள். நான் ஏன் சொல்கிறேன் என்றால், நம் பிள்ளைகளை நம்மை காட்டிலும் பெரிதாக எண்ண வேண்டும். அவங்களுக்கு என்ன தெரியும்னு எண்ணக்கூடாது. சில கணவன்மார்கள் மனைவிக்கு என்னையா தெரியும் பார்கள், அங்கேயும் பிரச்சனை வந்துவிடும். அப்படியானால் மற்றவர்களை நம்மை காட்டிலும் இந்த மூன்றும் இருந்தால் சபை வளரும். ஸ்பிரிட்ஃபுல் லைஃப், லவ் ஃபில்ட் லாங்குவேஜ், ரைட் மைண்ட் ஆட்டிட்யூட். கடைசி குறிப்பை நான் வேகமாய் சொல்லி முடிக்க போகிறேன். ரீசோர்சஸ் ஆஃப் த சர்ச் குரோத், அதை மாத்திரம் சொல்றேன். இதுக்கு மூணு வளம். ஒன்னு என்ன தெரியுமா? பிரேயர். ஜபம் இல்லை என்றால் சபை வளராது. பிரசங்க கேட்கறதுனால அறிவு வளரும், ஆனா முழங்கால் போட்டு முடக்கி மனங்கசந்து அழுது ஜபித்து பாருங்கள், ஆண்டவர் வல்லமையான காரியங்களை அவர் செய்கிறார். ஜபத்திலே தனி ஜபம் உண்டு, டீம் ஜபம், கூட்டி ஜபம் உண்டு, சபையாய் பண்ணுகிற ஜபம் உண்டு. அப்போஸ்தலர் 13:1-2 பாருங்கள், அந்தியோகியாவிலே அங்கே சபை உபவாசித்து ஜபித்தார்கள், திடீரென்று ஆவியானவர் பேசுகிறார், நான் பவுலையும் பர்னபாவையும் அழைத்திருக்கிற ஊழியத்துக்கு பிரித்து விடுங்கள் என்று. அப்போ அங்கே ஜபித்து ஆராதிக்கிறாங்க. இன்னைக்கு உலகம் முழுவதும் உள்ள சபையில் ஆராதனை 1 மணி நேரம், அதற்கு பின்னால நடக்கிற ஆராதனை என்ன மணி நேரம்? 2 மணி நேரம். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இல்லையா? அது 2-3 மணி நேரம் ஆயிருது. ஆனா முழங்கால் படிட்டு ஜெபிங்கன்னு சொல்லுங்க, சபையில 2 பேர் தான் வருவாங்க. உபாசன் சொல்லுங்க, 4 பேர் தான் வருவாங்க. சாப்பாடுன்னு சொல்லுங்க, எண்ணிக்கை கடங்காத கூட்டம் வரும். அதுவும் கதாகாலச்ச ஒரு டிராமா சினிமான்னு சொல்லுங்க, தெருளோலம் எல்லாம் வருவோம். இதுதான் உலகத்தின் இயல்பு. ஆனதான் சொல்லுகிறேன், முதல் ஜபம். நம்ம சபை வளரணுமா? ஒரே வழி, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. அவர் பண்ணுவார், இவர் பண்ணுவார் என்று நம்பாதிருங்கள், நாம் பண்ண வேண்டும். நம்ம பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்றோம், நம்முடைய கணவனுக்கு ஜெபிக்கிறோம், நம்முடைய மனைவிக்கு ஜெபிக்கிறோம், நம்முடைய எதிர்காலத்துக்கு ஜெபிக்கிறோம், நம்முடைய சபைக்காக, போதகருக்காக, நம்முடைய சபையின் எதிர்காலத்துக்காக, சபையின் தலைவர்களுக்காக, சபையின் மூலமாய் செய்ய வேண்டிய அந்த பணிக்காக நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். இன்னைக்கு இன்னைக்கு அமெரிக்க திருச்சபையை பார்த்தால் 2 காரியத்தை முக்கியத்துவப்படுறாங்க அவங்க இயர் பிளான்ல. ஒன்று தேங்க்ஸ் கிவிங், இன்னொன்று கிறிஸ்துமஸ் ஆராதனை. மற்ற 2 கடையில் எதுவும் இருப்பதாக நான் பார்க்கவில்லை. ஒருவேளை நீங்கள் இருந்தால் சொல்லுங்கள். நான் சொல்லுகிற செய்தி உங்களை கடினமாக இருக்கும். இந்த பிரசங்கத்தை நான் இதற்கு முன்பாக நான் பண்ணியதில்லை. நான் தேவசமத்தில் உபவாசித்து ஜெபித்தேன். ஆவியானவர் என தெளிவாய் காண்பித்த தலைப்பு இந்த தலைப்பு. அந்த தலைப்பிலே ஆண்டவர் உணர்த்தின வார்த்தைகளை சொல்லுகிறேன். ஏதோ ஒரு புஸ்தகத்திலிருந்து திருடியோ அல்ல ஒருவருடைய செய்தி எடுத்தோ நான் சொல்லவில்லை. திருமுறையை ஆலசி ஆராய்ந்து ஆண்டவர் கொடுத்த செய்தி சொல்லு. ஆகவே இந்த நம்ம சபை வளர்னா ரீசோர்ஸ் என்ன தெரியுமா? ஜபம். அதில் இருக்கிற வல்லமை வேற ஒண்ணுமே கிடையாது. பூட்டின கதவு திறக்கும், தடைபட்டிருக்கிற வாசல் திறக்கும். ஆண்டவர் அநேக மக்களை சபைக்குள்ளே கொண்டு வருவார், அங்கே செய்தி ஆசீர்வதிப்பார், ஆராதனை ஆசீர்வதிப்பார், இசையை ஆசீர்வதிப்பார், ஜபத்தை ஆசீர்வதிப்பார், சிறுபிள்ளைகள் ஊழியத்தை எல்லாம் ஆசீர்வதிப்பார், ஒருவேளை அவுட்ரீச்சை கூட ஆசீர்வதிப்பார். ஆகவே ஒன்று ஜபம், ரெண்டாவது பேஷன் அபவுட் அவர் சர்ச், சபையை குறித்து நமக்கு என்ன வேணும், பேர் ஆர்வம் வேணும். ஏன் சபை? எங்களுடைய சபை, எங்களுடைய சபையில ஒன்று என்றால் நான் ஓடுகிற அந்த நிலைப்பாடு வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே உடன்படிக்கை பெட்டி எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீடு ஆசீர்வாதம். அப்போ ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி நியூ டெஸ்ட்மென்ட்ல கிடையாது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி புதிய ஏற்பாடு என்ன தெரியுமா? ஆண்டவருடைய சபையின் பணியிலே தோள் கொடுத்து பாருங்கள், நடக்காத அற்புதம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், நடக்கும். அப்போ நம் ஆனால் தான் வேத வசனம் அழகாய் சொல்கிறது. என்ன சொல்கிறது என்றால், யோவான் 2:17 ஆண்டவருடைய ஆலயத்தை அவர்கள் வியாபார வீடாய் மாற்றினார்கள், அவர்கள் சந்தையாய் மாற்றினார்கள். ஆண்டவர் ஒரு சவுக்கை எடுத்து அடித்து சொல்கிறார், என் வீடு எல்லா ஜனங்களுக்குரிய ஜப வீடு, இதை கள்ளர் குகையாக்கினீர்களே என்று சொல்லும் போது யோவான் 2:17 சொல்கிறது, என் வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. அப்ப ஆண்டவருக்கு ஆலயத்தை குறித்து, அவருடைய வீட்டை குறித்து ஒரு ஜீல், ஒரு பேஷன் இல்லையா? நம்ம வாழ்க்கையில் அதை யோசிக்கணும். என்னுடைய குடும்பத்தில் ஒரு பெரியவர் உண்டு, சர்ச்சைக்கு போகாமல் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் எங்கேயும் போக மாட்டார் இல்லையா? 52 வாரங்களிலே நீங்கள் உங்களை திரும்பி பாருங்கள், உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது. கடைசி குறிப்பு பார்ட்டிசிபேஷன், அதாவது இந்த திருச்சபை வளர வேண்டும் என்றால் ஒன்று ஜப வேண்டும், இரண்டாவது பேஷன் அதில் மேல் பேரார் வேண்டும், மூன்றாவது பங்களிப்பு வேண்டும். பங்களிப்பு என்ன பங்களிப்பு தெரியுமா? ஆத்துமாக்களை குறித்து வேதம் சொல்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை ஆண்டவர் சபையிலே அனுதனமும் சேர்ப்பார். பல சபை மக்கள் என்றாங்க, இது ஆண்டவருடைய வேலை. ஆனா நம்ம செய்ய வேண்டிய வேலையே அல்ல. ஆண்டவருக்கு பேசுகிற நாவு தேவை, நடப்பதற்கு கால்கள் தேவை, எழுதுவதற்கு கைகள் தேவை, உழைப்பதற்கு சரீரம் தேவை, சிந்திப்பதற்கு சிந்தனை தேவை. ஆவியாயிருக்கிற கடவுள் இதை என்னிலே உங்களிலே தேடுகிறார். நம்ம ஒப்பு கொடுத்து பாருங்கள், ஆண்டவர் மக்களை கொண்டு வருவார். அப்போ சபைக்கு வெளியே 99% மக்கள் இருக்காங்க, அவங்கள போய் நம் சந்தித்து சோல்வினை ஆத்மா ஆதாயம் பண்ண. இப்போ உள்ள பல சபைகள் ஆத்மா ஆதாயம் தருமா, பக்கத்து சபையில் உள்ள திருடிறாங்க, அதுதான் பெரிய ஆதாயம். நான் அடிக்கடி அநேக போதர்களுக்கு சொல்வேன், 10 கற்பனையில் 1 கற்பனை என்ன தெரியுமா? திருடாதே, ஆத்மாக்களையும் திருடாதே. இதுதான் போதர். ஆனா நம்ம வேலை ஆத்மாக்களை திருடுற வேலை இல்லை, போய் சொல்லணும். எப்படி சொல்ல முடியும்? பானையில சோறு இருந்தாதான் அகப்பேலே வரும். உங்களுக்குள்ள அர்ப்பணம் இல்லைன்னா அதை பத்தி அங்க சொல்லவே முடியாது. நீங்க அறியலைன்னா அவர் ஆண்டவரை பற்றி சொல்ல முடியாது. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தொடர்பு இல்லை என்றால் அவரை குறித்து சொல்ல முடியாது. நீங்கள் அந்த வல்லமையை அனுபவிக்கவில்லை என்றால் அந்த வல்லமையை அடுத்தவர்களுக்கு சொல்ல முடியாது. அப்படியானால் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும்? நம் தாளந்து நேரம் திறமை எல்லாவற்றையும் ஆத்தும் ஆதாய். பில் பிரைட் என்கிற ஒரு பக்தன் அமெரிக்காவில் இருந்தார், இறந்து போனார். அவர் சொல்கிற ஒரு செய்தி என்ன? ஒரு கிறிஸ்தவன் ஒரு வருடத்திலே ஒரே ஒரு ஆத்மாவை சபைக்குள்ளே கொண்டு வந்தார். ஏறக்குறைய 25 ஆண்டுகளிலே முழு உலகத்தையும் கிறிஸ்தவ மயமாக்கலாம் அவர் எழுதுகிறார். அப்போ நான் என்னுடைய சபைக்கு ஒரு ஆத்மாவை புற மதத்திலிருந்து புற நம்பிக்கையிலிருந்து அவனை ஆண்டவருக்குள்ளே ஒரு ஸ்பிரிச்சுவல் கோச் போல அவங்களோடு இருந்து கொண்டு வந்தால் என்ன நடக்கும்? நம்ம சபைக்கு அடுத்த ஆண்டுல இன்னொரு பில்டிங் தான் பார்க்கணும். சத்தமே இல்லை. சிலருக்கு இந்த பில்டிங் யூஸ்ட் ஆயிட்டு இல்லையா? அந்த சிலர் அந்த இடத்துல தான் உட்காருவாங்க, அடுத்த இடத்த அவங்க விடவே மாட்டாங்க. ஆனா ஆத்மா இதுதான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு தந்த செய்தி. எழுந்திருப்போம், பிரார்த்தனை செய்வோம். எல்லாரும் எழுந்திருப்போம், எல்லாரும் எழுந்து நிற்போம், கண்களை மூடிக்கொள்வோம், 2 கைகளை நன்றாக விரித்து நாம் ஜெபிப்போம். கைகளை விரித்து ஜெபிக்கிறவர்கள் விரித்து ஜெபிக்கலாம், நன்றாக ஜெபிப்போம். இந்த சபை ஆண்டவருடைய திட்டத்தின்படி உருவான ஒரு சபை. இந்த சபையின் வளர்ச்சிக்காக கர்த்தருடைய ராஜ்யம் சென்ற நம்முடைய போதகர் அவர் எவ்வளவு ஜீவனையும் பலனையும் கொடுத்தார் என்பது நமக்கு தெரியும். இந்த சபைக்கின் வளர்ச்சிக்காக நீங்கள் எவ்வளவு பங்காளிகளாக மாறினீர்கள், பங்களித்தீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய சபையிலே புது ஆத்மாக்களை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார், புதிய அனுபவங்களுக்குள்ளே கொண்டு வந்து இருக்கிறார். மூன்று காரியங்கள், பேரியர்ஸ். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே லீடர்ஸ் குறித்து கருத்து வேறுபாடு உண்டா, அல்லது இனம் என்கிற அந்த வேறுபாடு உண்டா, மூன்றாவது டாக்டிரினல் வேறுபாடு உண்டா, நான்காவது ஆவியானுடைய நிறைவிலே வரங்களிலே எக்ஸ்பீரியன்ஸிலே சில வித்தியாசம் உண்டா? ரெக்ரூட்மெண்ட்ஸ் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியானவரால் ஆளப்பட்ட ஒரு வாழ்க்கை, அன்பினால் நிறைந்த வார்த்தைகள், அதே சமயத்திலே மற்றவர்களை நம்மை காட்டில் மேன்மையா என்கிற ரைட் ஆட்டிடியூட். ஆண்டவர் ஒரு ரிசோர்ஸை வைத்திருக்கிறார், அது என்ன தெரியுமா? ஜபம். இரண்டாவது என்ன தெரியுமா? ஒன்று ஜபமாக இருக்கிறது, இரண்டாவது பேஷன், நம்முடைய சபையை குறித்த ஒரு பாரம், ஒரு பேரார்வம். மூன்றாவது நம்முடைய சபையை வளர்ப்பதற்கு நான் என்னென்ன செய்வேன், நேரம், தாளந்து, பணம் அல்லது ஆத்ம ஆதாயம், இதையெல்லாம் செய்வேன். ஆண்டவரே, என் சபையை வளர்ப்பதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை பயன்படுத்தும். நீங்கள் அறிந்தவர்களோ அறியவில்லையோ, படித்தவர்களோ படியாதவர்களோ, தாளந்து உள்ளவர்களோ தாளந்து இல்லாதவர்களோ, ஆவியானவர் நிரப்பப்பட்டவர்களோ நிரப்பப்படவில்லையோ, ஆண்டவர் என்னை உங்களை அன்போடு அழைக்கிறார். ஆண்டவரே, இந்த சபை வளர நீர் ஜீவனை கொடுத்தீர், நானும் என்னையே கொடுக்கிறேன். நம்முடைய நாவுகளை திறந்து ரெண்டு நிமிடம் ஜெபிப்போமா? தோத்திரம் ஆண்டவரே, தோத்திரம் சுவாமி, தோத்திரம் ஆண்டவரே. நான் நீங்கள் நம்புகிறீர்களே, நான் நம்முடைய திருச்சபைக்காக என்னால் ஏன் புரிந்து ஜெபித்து வருகிறேன். இந்த சபை வளரணும், கனி கொடுக்கணும், விரிவடையணும், அநேக கிளை சபைகள் வரணும், இப்படியாக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். யாவரும் கரங்களை கீழே போட்டு விடலாம், யாரும் கரங்களை உயர்த்த வேண்டாம். ஆண்டவர் சார்பாக ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஐயா, அந்த செய்தி எனக்கு பயன் உள்ளதா இருந்தது, எங்கள் திருச்சபை வளருவதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை ஆண்டவர் ஆவியினால் ஆட்கொண்டு, வசனத்தினால் ஆட்கொண்டு, கனிகளினால் அலங்கரித்து என்னை பயன்படுத்தட்டும் என்று சொல்லி தீர்மானிக்கிறவர்கள் இங்கு யார் உண்டு? இருக்கிற இடத்துல அப்படி விரும்பி தீர்மானிக்கிறவர்கள் வலதுகரத்தை உயர்த்தலாம், தைரியமா உயர்த்தலாம், வெக்கப்படாதங்க. நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் தான். நீங்க கையை உயர்த்ததுனால பாவி என்று பொருள் அல்ல. ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணிக்க வலது கரத்தை உங்களை தலைக்கு மேலாய் தைரியமா உயர்த்துங்க, வைக்கப்படாதுங்க, தைரியமா. உங்க தலையில கை வைத்து நான் ஜெபிக்க போறது கிடையாது, உங்களுக்கு ஒன்னு நான் தீர்க்கதரிசனம் சொல்ல போறது கிடையாது, அல்லது வேறு ஏதாவது ஒன்றை செய்யறது கிடையாது. உங்களை அப்படி ஆண்டவர் கரத்திலே ஒப்பு கொடுக்க போகிறோம், அவ்வளவுதான். வேறு யாரது உண்டானால் வெக்கப்படாமல் முன்னாலே வாருங்கள். ஒரே ஒரு நிமிடம் நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். வெக்கப்படாமல் கைகளை உயர்த்தினவர்கள் மாத்திரம் முன்னால வாருங்கள், முன்னால வாருங்கள், தைரியமா முன்னால வாருங்க. உங்களை ஆண்டவர் கையில நாங்க கொடுக்க போறோம், அவ்வளவுதான். தைரியமா முன்னால வாங்க. நம்ம சபையை குறித்து ஒரு பேஷன் வேணும், நம்மளுடைய சபையை குறித்து ஒரு ஜெபம் வேணும், நம்ம சபையை குறித்து ஒரு பங்களிப்பு வேணும். அநேகம் இன்னும் வேறு யாராவது வர விரும்பினால் கைகளை உயர்த்த உயர்த்தாமல் நின்று முன்னால வாருங்க. ஆண்டவர்கள் முன்னால வந்தவர்கள் ரெண்டு கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். யுத்தத்திலே சரணடைகிறவன் இரண்டு கரங்களை உயர்த்தி சரணடைவது போல, தெய்வமே உம்முடைய கைகளிலே சரணடைவதற்கு அடையாளமாய் இந்த ரெண்டு கரங்களை உயர்த்துகிறேன். ஐயா, எங்க சபை இன்னைக்கு இருப்பது போல ஆயிரம் மடங்கு வளர என்னை பயன்படுத்தும். சொல்லுவோமா? வாய் திறந்து ஆண்டவரை தோத்திரிப்போமா? தோத்திரம் ஆண்டவரே, தோத்திரம் ஆண்டவரே, தோத்திரம் சுவாமி, தோத்திரிக்கிற ஆண்டவரே, தோத்திரிக்கிற ஆண்டவரே. சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க, சத்தத்தை உயர்த்தி உங்களை ஆண்டவர் எப்படி ஏவுகிறாரோ தூண்டுகிறாரோ. வழி நடத்த அழுது ஜபிக்கிறவர் அழுது ஜபிக்கலாம், சத்தமிட்டு ஜபிக்கிறவர் சத்தமிட்டு ஜபிக்கலாம், வரங்களை பயன்படுத்தி வரங்களை பயன்படுத்தி ஜபிக்கலாம். அல்லேலூயா. ஆமாண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. விழுந்து போன என்னை தூக்கி விடும் ஆண்டவரே, சோர்ந்து போன என்னை தூக்கி விடும் ஆண்டவரே, ஆண்டவரே மழுங்கி போன என்னை கூர்மையாக்கும் ஆண்டவரே, முடங்கி போன என்னை விடுவித்தருளும் ஆண்டவரே. சொல்லுவோமா சொல்லுவோமா? ஆண்டவருடைய சபை பணியிலே உங்கள் தோளை கொடுத்து பாருங்கள், நடக்காத அற்புதங்கள் நடைபெறும். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே எதிர்பார்த்த அந்த நீண்ட கால அற்புதங்களை எல்லாம் ஆண்டவர் செய்ய போகிறார். அது பிள்ளை வேற்றிலிருந்து விசா காரியத்திலிருந்து வியாதி காரியத்தை எத்தனை காரியம் உண்டோ அத்தனையும் ஆண்டவர் செய்வார். ஏனென்றால் ஓபேத்யேதோம் வீட்டிலே அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அந்த வீடு இருந்த போது அந்த வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஜெபிப்போமா ஜெபிப்போமா. ஜீவனுள்ள பிதாவே, இந்த மாலை வேளைக்காக ஜெபிக்கிறோம். கடந்த 6 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த திருச்சபையிலே வந்து போகிற ஒரு மனுஷன் சுவாமி, கர்த்தாவே அருமையான இந்த திருச்சபையிலே நீ கொடுத்து வருகிற நல்ல செய்திகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். கடந்த ஆண்டிலே நான் பேசும் பொழுது ஒரு செய்தி வசனத்தை சொன்னேன், என் கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிறேன் என்று. இன்றைக்கு நீர் கொடுத்த ஒரு செய்தியை நான் சொல்லியிருக்கிறேன். அந்த செய்தி வெறுமையாய் திரும்ப வராது என்பதை எனக்கு நன்றாக தெரியும் சுவாமி. எப்படியாவது எங்கள் சபை வளரணும். இன்றைக்கு இருக்கிற இந்த எண்ணிக்கை போல 2 மடங்கு சபை வளர்த்துத்தார். அதை பார்க்க ஆயுசை கொடும். இந்த சபையை நீர் கரம் பிடித்து நடத்தும். உம்முடைய சித்தமான பாதையிலே சித்தமான விதத்திலே நடத்தும். மனித சித்தம் நடக்கக்கூடாது, சுய சித்தம் நடக்கக்கூடாது, பிசாசின் சித்தங்கள் நடக்கக்கூடாது, தெய்வ சித்தம் மாத்திரம் நடக்க இந்த திருச்சபையும் திருச்சபை மக்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த திருச்சபையாரையும் ஆண்டவரே உம்முடைய சமத்தில் கையளிக்கிறோம். ஆண்டவரே என்னையும் தாழ்த்தி ஒப்பிடுக்கிறோம். என் மரண மூச்சு அடங்கு பொறிந்தும் இந்த திருச்சபைக்கு வந்து போகும் கிருபையை தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.